சிராஜுல் முனீர் என்ற எங்களுடைய இந்த கிதாபிலே ஈமான் சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஈமானுடைய அடிப்படைகள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அம்சங்கள், அதே போல இந்த ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்கள், இப்படி சில விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற பாடத்திலே ஷிர்க் சம்பந்தமாக ஈமானை அழிக்கக்கூடிய, அதனை பால்படுத்தக்கூடிய ஒரு அம்சமான ஷிர்க் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை சென்ற இரண்டு பாடங்களில் பார்த்தோம். அது எந்த அளவு ஈமானிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஷிர்க்குடைய அம்சங்கள் என்ன போன்ற விஷயங்கள் சென்ற பாடத்திலே சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டது. இன்று ஒரு தலைப்பு போடுகிறார், பாபுல் ஈமான் பில் கதிர் வாஹ்காமி. கதிரை விசுவாசிப்பதும் அதனுடைய சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பில் விஷயங்களை கொண்டு வருகிறார். அதாவது கதிர் என்று சொன்னால் ஒரு மதிப்பீடு அல்லது விதி என்று தமிழிலே சொல்லலாம். இந்த கதிரை பொறுத்தவரையில் அது எதனை காட்டுகிறது என்றால் அல்லாஹு தாலாவினுடைய வல்லமையை காட்டுகிறது. ஒவ்வொரு பொருளையும் படைத்து அல்லது ஒவ்வொரு படைப்பையும் படைத்து இந்த படைப்புக்கு அதற்குரிய சுதந்திரங்களையும் அல்லாஹு தாலா கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த சுதந்திரங்களையும் கொடுத்து இந்த படைப்பு எப்படி போய் முடியும், எப்படி இது போகும் என்பதை அல்லாஹு தாலா நேரத்தோடு கணிப்பிட்டு அதனை அவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பதிவேட்டிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த அம்சத்துக்குத்தான் கதிர் என்று சொல்லப்படும். இந்த கதிர் வந்து ஈமானினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய சுமார் 6 அல்லது 7 விஷயங்களிலே அல் கதிர் ஹைருஹு வஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. இந்த கதிர் என்பது, இது நலவாக நடந்தாலும் சரி கெடுதியாக நடந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹிடமிருந்து வந்திருக்கிறது என்று நம்புவதுதான் ஒரு ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்ப இந்த கதிரை பொறுத்தவரையில் இன்று இந்த கதிர் விஷயத்திலே பல கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் அளவுக்கு மீறி இந்த கதிர் விஷயத்திலே தலையிட்டு வழிகேட்டிலே சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அப்படி வழிகேட்டிலே சென்றவர்கள் தான் கதிரியாக்கள் என்ற அமைப்பு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த அமைப்பினர் தோன்றிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால், கதிர் விஷயத்திலே இவர்கள் சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் அளவுக்கு மீறி இதிலே தலையிட்டு அதனை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் வந்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா இந்த கதிர் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கின்றானோ, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அத்தோடு நாங்கள் நின்றுவிட வேண்டும். இது எங்களுடைய அறிவுக்கு அட்பாற்பட்ட ஒரு விஷயம். இதிலே நாங்கள் அளவுக்கு மீறி தலையிட்டு எங்களுடைய ஈமானை நாங்கள் பால்படுத்திவிடக் கூடாது. கதிர் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில குர்ஆன் வசனங்களையும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு, நேரம் இருந்தால் இவர் சொல்லக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மெல்ல மெல்ல பார்த்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், இன்னா குல்ல ஷைன் ஹலக்னாஹு பிகதர். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொன்றையும் அதற்குரிய அந்த கதிரோடு, அந்த மதிப்பீட்டோடு நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா படைத்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் அது அல்லாஹு தஆலா அதனை அந்த கதிரோடு சேர்த்துத்தான், அதற்குரிய எல்லா மதிப்பீடல்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலமாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரத்துல் அஹ்சாப் 38வது வசனம், வகான அம்ருல்லாஹி கதரன் மக்தூரா, அல்லாஹு தஆலாவுடைய ஒவ்வொரு விடயமும் விதிக்கப்பட்ட ஒரு விதியாகவே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது உலகத்திலே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கடும் ஒரு இருளான ஒரு காட்டிலே ஒரு இலை சொரிந்தாலும் அதுவும் அல்லாஹுனுடைய அந்த எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இன்னொரு வசனம், வகலக குல்ல ஷைன் வகத்தரஹு தக்தீரா, அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் அவன் தான் படைத்தான், படைத்து வகத்தரஹு தக்தீரா அந்த ஒவ்வொன்றையும் அவனை மதிப்பீடும் செய்து வைத்திருக்கிறான் என்று சூரத்துல் ஃபுர்கான் என்னும் மத்தியாயத்திலே 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இப்படி கதிர் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பல வசனங்களை எங்களுக்கு சொல்கிறான். இந்த கதிரை ஏன் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதையும் இன்னொரு இடத்திலே மிக தெளிவாக சொல்கிறான். மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த், பூமியிலே எந்த விதமான ஒரு சோதனை ஏற்பட்டாலும், வலாஃபி அன்புசிக்கும் அல்லது உங்களுக்கு எந்த விதமான ஒரு சோதனை ஏற்பட்டாலும், இல்லாஃபி கிதாப், அல்லாஹு தஆலாவுடைய அந்த பதிவேட்டிலே ஏற்கனவே அது எழுதப்பட்டிருக்கிறது. மின் கபலி அன் நபரஹா, அதனை நாங்கள் படைப்பதற்கு முன்னாலே, அந்த படைப்பை நாங்கள் படைப்பதற்கு முன்னாலே இந்த வேலையை நாங்கள் செய்துவிட்டோம். இன்ன தாலிகா அலல்லாஹி யஸீரா, நிச்சயமாக இந்த விஷயம் அல்லாஹுக்கு மிக மிக இலகுவான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் இந்த கதிரை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்றால், லிகைலா தஸௌ அலாமா ஃபாதக்கும், எந்த விஷயம் உங்களை தப்பி போய்விட்டதோ, எந்த விஷயம் உங்களை தவறிவிட்டதோ, அதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், எந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்றானோ அதனை வைத்து நீங்கள் அளவுக்கு மீறி சந்தோஷப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடிய அதிகமாக சந்தோஷப்பட்டு ஆணவப்பட்டுக் கொள்ளக்கூடிய எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று இந்த அல் குர்ஆனி வசனத்திலே சொல்கிறான். இப்ப கதிரை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயமாக, அது பூமியிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு மனிதனிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அது எவ்வாறான விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய அந்த பதிவேட்டிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னே இதனை ஏற்பாடு செய்துவிட்டான். இது எப்படி அல்லாஹுக்கு முடியும் என்று யாரும் சிந்திக்க முடியாது. அது வந்து அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானது. மனிதர்களிலே சில விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுடைய சில திறமைகளை. ஒரு விஷயம் எப்படி நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்துவிட்டு சில நேரங்களில் அதனுடைய முடிவை கொடுப்பார்கள், இது சரி வராது, இது இப்படித்தான் போய் முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சில நேரங்களில் அது அப்படியே முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் என்றால், இவருடைய அந்த அனுபவங்கள் அந்த அறிவுகளின் மூலமாக இவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அறிவு. இதைவிட பல மடங்கு அல்லாஹு தஆலா அறிவுடையவன். அவன் ஒவ்வொரு படைப்புகளை பற்றியும் அவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹு தஆலாவுக்கு இந்த விஷயங்களை ஏற்கனவே கணித்து அதனை எழுதுவது என்பது இலகுவானது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த விஷயம் ஏன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு தப்புகள் தவறுகள் ஏதாவது கவலைக்குரிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அதனை வைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், அது அல்லாஹு தஆலா ஏற்கனவே எழுதிவிட்ட ஒரு விஷயம், இதையே நாங்கள் மீண்டும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையிலே கதிருல்லாஹி வமா ஷா ஃபஅல, ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள், இது அல்லாஹுடைய கதிர், அவன் நாடியதை அவன் செய்வான் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு எங்களுடைய மனதை தேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இதனை வைத்திருக்கிறான். ஒரு சோதனையான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த கதிரை நினைத்து இது அல்லாஹுடைய நாட்டம் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்று நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டியது. அது அல்லாமல் ஏதாவது ஒரு கவலை வந்துவிட்டால், அவர் இப்படி செய்திருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை, அநியாயமாக போய் மாட்டிக்கொண்டார், இப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு மரணம் வந்துவிட்டால் ஒருவர் வந்து இந்த வைத்தியரிடத்திலே கொண்டு போய் இவரை காட்டியிருந்தால் நான் நேரத்தோடே சொன்னேன் இவரிடத்திலே போய் கொண்டு காட்டுங்கள் என்று, காட்டாமல் விட்டுவிட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள். இவரிடத்திலே கொண்டு காட்டியிருந்தால் அவர் சுகமாக இருப்பார், இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது சிந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதனை வைத்திருக்கிறான். ஒரு விவசாயத்திலே அல்லது ஏதாவது ஒன்றிலே எங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், நான் செய்த இந்த ஒரு தவறின் காரணமாகத்தான் இது இப்படி போய்விட்டது என்றெல்லாம் சிந்திக்காமல் அல்லாஹுடைய கதிரிலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய மனதை நாங்கள் தேற்றிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய அந்த கதிரின் மூலமான ஒரு ஏற்பாடு. அதே போல ஒருவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது, ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்றாலும், இது என்னுடைய திறமை, நான் இப்படி செஞ்சதால தான் இப்படி எனக்கு ஒரு வெற்றி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அளவுக்கு மீறி சந்தோஷப்படுவதையும் அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. இதுவும் இந்த கதிர் ஏற்படுத்தப்பட்டதற்கான ஒரு காரணம். அளவுக்கு மீறி தன்னுடைய திறமையை காட்டுவது, நான் அப்பவே சொன்னேன் இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி, அதால தான் இது இப்படித்தான், நான் சொன்னதால தான் இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே அதாவது போற்றிக் கொள்வதும் பெருமைப்பட்டுக் கொள்வதும் இதை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். எந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் இதுவும் ஒரு கதிர் தான், அல்லாஹு தஆலா இப்படி நாடி இருக்கிறான், எனக்கு இப்படி கிடைத்திருக்கிறது, இதுல ஒன்றும் என்னுடைய பெரிய திறமைகள் கிடையாது, அல்லாஹுடைய நாட்டத்திலே தான் இது நடந்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். கடைசியில அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான் என்று பாருங்கள். இப்படி பெருமை அடிப்பவர்களை, தங்களுடைய திறமைகளை சொல்லி பறைசாற்றுபவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான்ங்கிறதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது கதிர் ஏற்படுத்தப்பட்டதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இப்ப சிலர் நினைத்துக் கொள்ளக்கூடாது அல்லாஹு தஆலா இந்த வழிகேட்டிலே செல்லக்கூடியவர்கள் அல்லது பிழையான கொள்கையை தங்களுடைய மனதிலே ஏந்தி கொண்டு வழிகேட்டை நோக்கி செல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் அல்லாஹு தஆலா கதிரிலே தான் போட்டு வைத்திருக்கிறான், அதால் அதனை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் இப்படித்தான் போவதற்கு அல்லாஹு தஆலா நாடியிருக்கிறான் என்று ஒரேடியாக கதிரின் மீது பழியெல்லாம் போட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா அறிவுகளை கொடுத்திருக்கிறான், அவன் தீர்மானிக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்து தக்வீர் என்னும் அத்தியாயத்திலே சொல்கிறான், லிமன் ஷா மின்கும் அய்யஸ்தகை, உங்களுக்கு உங்களில் யார் நாடுகிறாரோ அவர் நேரான பாதை அடைய முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா தஷாஉன இல்லா அய்யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் ரப்பாகி அல்லாஹு தஆலா நாடியிருப்பதையே தவிர உங்களால் வேற ஒன்றும் நாட முடியாது. அதாவது அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலைத்தான் நீங்க அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதனை நாடினாலும் அது அல்லாஹு தஆலா ஏற்கனவே நாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒருவர் நேர்வழியை நோக்கி செல்ல நாடுகிறார் என்றால் அல்லாஹு தஆலா இவர் இப்படி நேர்வழியை நோக்கி செல்ல நாடுவார் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். ஒருவர் வழிகேட்டை தேர்ந்தெடுக்க நாடுவார் என்றால் அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான், இவர் வழிகேட்டை நோக்கி செல்லுவார், அதனை தேர்ந்தெடுப்பார், பிழையான வழியை சரிகாண்பார் என்று அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். அப்ப உங்களில் யாருக்கு நேர்வழி அடைய வேண்டுமோ அடைய நினைக்கிறீர்களோ அவர்கள் அடைந்து கொள்ளலாம், ஆனால் நீங்கள் எதனை நாடி எதனை நீங்கள் செய்தாலும் அது ஏற்கனவே அல்லாஹு தஆலா நாடியதுதான் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு இடத்திலே மின்கும் மையுரீது துன்யா, உங்களிலே சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்தை நாடுகிறார்கள். ஒமின்கும் மையுரீதுல் ஆஹிரா, உங்களிலே சிலர் ஆஹிரத்தை மறுமையை நாடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்தில் ஆலயம் தான் 152வது வசனம். இப்ப அவரவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உலகத்தை நாடி போவதா ஆஹிரத்தை நாடி போவதா அவரவர் தீர்மானித்துக் கொள்ளலாம். உலகத்தை நாடி செல்பவர் அல்லாஹு தஆலா எனக்கு இப்படித்தான் நாடி இருக்கிறான் எனவே நான் உலகத்தின் பக்கம்தான் போவேன் இப்படி அவர்கள் சிந்திக்க முடியாது. அவரவருடைய இஷ்டத்திலே அது இருக்கிறது. அதே போன்று ஆகரத்தை நாடி செல்பவர் அவர் ஆகரத்தை நாடி செல்வதால் அவர் சரியான ஒரு வழியிலே இருப்பார். அவர் யாரின் மீதும் பழியை போட மாட்டார். தனக்கு நேர்வழி கிடைத்தது தன்னுடைய பெரிய ஒரு கௌரவம் என்று அவர் பேசிக்கொள்ளவும் மாட்டார். இது எல்லாமே அல்லாஹுடைய ஒரு நாட்டத்திலே இருக்கிறது. அல்லாஹுடத்திலே பிரார்த்தனையோடு அவர் செல்வார். இது நேர்வழி அடைந்தவருக்குரிய அடையாளம். உலகத்தை நாடக்கூடியவர்களுக்குரிய அடையாளம், அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று அல்லாஹ்வின் மீது போட்டு விடுவார்கள் அல்லது எதை பற்றியும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். சத்தியம் இருக்கிறது, இந்த சத்தியத்தை அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கி காட்டிவிட்டான். இதனை இறக்கிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், ஃபமன் ஷா ஃபல்யூமின் ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர், உங்களில் யார் நாடுகிறாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும், உங்களில் யார் நாடுகின்றாரோ அவர் நிராகரிக்கட்டும். இது எல்லாமே எதனை காட்டுகிறது என்றால், மனிதர்களுடைய கையிலே சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் நாடினால் நேர்வழியை நோக்கி அவர்களால் செல்ல முடியும், அவர்கள் நாடினால் வழிகேட்டை நோக்கி அவர்களால் செல்ல முடியும். எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா நாடிவிட்டான் எனவே நான் இப்படித்தான் போவேன், எனவே என்னை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி எல்லா பழியும் அல்லாஹுவின் மீது போட்டுவிட்டால் அல்லாஹு தஆலாவை இவர் அநியாயக்காரனாக கருதுகிறார். அதுதான் தீர்மானம். அல்லாஹ் நாடினா வழிகேட்டில் போறேன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இப்படி என்ன நரகத்தில் போடையிலும், ஏன் அல்லாஹ் நாடித்தானே நான் போறேன் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு கொள்கை. இதை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்கின்றான், அதாவது நிராகரிப்பாளர்களை பற்றி, நீங்கள் சதகா செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் சொல்வார்களாம், ரஹ்மான் உணவளிக்கக்கூடிய உணவளிப்பதாக நாடியிருக்கக்கூடியவர்களுக்கு, உணவளிப்பவர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்களாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது அவர்களுடைய ஒரு தன்மை. எனவே கதிர் என்கின்ற ஒரு விஷயத்தில் நாம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் இந்த விஷயத்திலே எந்த அளவு சொல்லி இருக்கிறதோ அந்த அளவுதான் இந்த கதிர் விஷயத்திலே நாங்கள் எடுக்க வேண்டும். அளவுக்கு மீறி இதிலே சிந்தித்து எங்களை நாங்கள் வழிகட்டிலே ஆழ்த்திக் கொள்ளக்கூடாது. இப்படியான முறையிலே சிந்தித்து வழிகட்டி சென்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கதிர் விஷயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு அல் குர்ஆனி வசனத்தை பாருங்கள், ருசுலன் முபஷ்ஷிரீன் வ முன்ஸிரீன். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அவர்கள் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதே போன்று எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த தூதர்களை ஏன் அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான் என்றால், இந்த தூதர்கள் வந்ததன் பிறகு மனிதர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் காட்ட முடியாது. அதான் இப்படித்தான் நாடி இருக்கிறான், அதால நான் வழிகேட்டில் போய்விட்டேன் என்று அவர்கள் காட்ட முடியாது. அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியது மறுமையிலே, உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா, உங்களுக்கு இது பிழையான வழி என்பதை எச்சரிக்கை செய்யவில்லையா, இது கூடும் இது கூடாது என்பதை அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லையா, இதனைத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்பான். மாறி இருந்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீ இப்படித்தான் எங்களுக்கு நாடி இருக்கிறாய் என்று அல்லாஹ்வின் மீது பழியை போட முடியாது. அப்படி பழி போடக்கூடிய ஆதாரம் இருக்குமாக இருந்தால் இந்த இடத்திலே தூதர்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தூதர்களை முபஷிரீன்களாகவும் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா அனுப்பியிருப்பதனுடைய நோக்கம் மறுமை நாளில் இந்த நிராகரிப்பாளர்கள் வந்திருந்து கொண்டு எங்களுக்கு அதாவது அல்லாஹ் பிடிக்க முடியாது, அல்லாஹுக்கு எதிராக எந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான் என்று சொல்கிறான். இப்ப இதுதான் இந்த கதிர் சம்பந்தமான அல் குர்ஆனிய வசனங்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே இது சம்பந்தமான ஹதீஸ்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வாழச்சேனை சேர்ந்த சகோதரர்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் சலாம் சொன்னாங்க. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت